முத்திரை கதைகளில் நேயர்கள் அடுத்து கேட்கவிருக்கும் சிறுகதை ஆதவன் தீச்சன்யா அவர்கள் எழுதிய ஹிட்லினி. நம்பத்தகாத சம்பவங்களின் விளை நிலமாய் நாடொன்று இருக்குமானால் அது லிபரல் பாளையம்தான். அதுவும் சாக்கிய வம்சத்தாரை கபடத்தால் வீழ்த்தி ஆட்சிக்கு வந்த காக்கிய வம்சத்தாரின் கடைசி மன்னரான ஹிட்லினி. அன்றாடம் உறங்கப்போகும் வேளையில் ஏதேனும் ஓர் அதிர்ச்சியை அறிவித்து உலகையே பரபரப்பில் ஆழ்த்தும் உச்சத்தை எட்டி பிடித்திருந்தார். வியப்பில் ஆழ்த்தும் விரிமார்பன்ஜி, விவிஜி என்கிற புனைப்பெயரால் புகழ்ந்தழைக்கப்படும் அப்பேற்பட்ட ஹிட்லினி ஆளும் நாட்டில் குடிமக்கள் மட்டும் சும்மா இருப்பார்களா? இருந்திருக்க மாட்டார்கள் என்றே எல்லோரும் நினைப்பர். ஆனால் அவர்கள் சும்மாதான் இருந்தார்கள். கோன் எவ்வாறோ குடிமக்களும் அவ்வாறே என்கிற முது மொழியை பொய்யாக்கும் விதமாக அவர்கள் சும்மா இருந்தார்கள். சும்மா இருந்தார்கள் என்றால் சும்மாவே இருந்தார்கள் என்றில்லை. சோறு தின்றார்கள், வெளிக்கு போனார்கள், வேலை பார்த்தார்கள், வரிசை கட்டி வாக்களித்தார்கள், கலவி செய்தார்கள், கண்ணயர்ந்தார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், அதுகளை படிக்க அனுப்பினார்கள், பிறகு செத்தார்கள், பிறந்தார்கள், செத்து பிறந்தார்கள், அல்லது பிறந்து செத்தார்கள். இப்படி இருக்குமிடம் தெரியாமல் இருந்து வந்த லிபரல் பாளையம் குடிமக்களில் ஒருத்தியாகிய ஏதுமறியால் இன்று அவர்களது மன்னர் ஹிட்லினி தருவதை விடவும் பேரதிர்ச்சியை உலகிற்கு தந்திருக்கிறாள். ஏதுமறியால் 12 இலக்கத்தார் பரம்பரையினள். அவளது தந்தையார் பில்லியனாரப்பன், பெரும் செல்வந்தர். நஞ்சை புஞ்சை 4 பக்கம் தோப்பு என்று திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதி. நாட்டில் வருடத்திற்கு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கும் அளவு வசதி கொளுத்த 4-5 பேரில் அவரும் ஒருவர். ஏதுமறியாளின் தாய் நிமிராதேவியும் லேசுபாசான குடும்பத்தவள் அல்ல. ஆனாலும் அவள் வெறும் திருமதி பில்லியனாரப்பன் அல்லது ஏதுமறியாளின் அம்மா. பில்லியனாரப்பன் நிமிராதேவி தம்பதியருக்கு தமது குடும்ப அந்தஸ்துக்கேற்ப மாப்பிள்ளையை தேடி பிடிப்பது பெரும்பாடாயிருந்தது. கடைசியில் வாய்த்தது பெரிய இடத்து சம்பந்தம்தான். தொழிலதிபர் நாடு காத்தான் என்றால் ஊருலகத்திற்கே தெரியும். அரசு வங்கிகளில் 7-8000 கோடி கடன் வாங்கி முடித்ததும் நாட்டை விட்டு ஓடிப்போய் தலைமறைவாக இருந்துவிட்டு அவ்வப்போது திரும்பி வந்து மீண்டும் ஓடும் அளவுக்கு ஆளுங்கட்சியில் செல்வாக்கு மிகுந்தவர். அவரது மகனைத்தான் ஏதுமறியாளுக்கு கட்டி வைத்தார்கள். மன்னரின் பிறந்த நாளன்று தொடங்கப்பட்ட ஃபாஸ்ட் ட்ராக் டெலிவரி திட்டத்தின் கீழ் 6 மாதத்தில் குழந்தையை பெற்றெடுக்கும் நாட்டின் முதல் பெண் ஏதுமறியாள். முழுமையாக வளர்ச்சியடைந்த ஆரோக்கியமான குழந்தையை 6 மாதத்தில் பெற்றெடுக்கப் போகிறோம் என்கிற பூரிப்பு அவளுக்கு. போட்டி நிறைந்த உலகத்தில் நொடியிலும் குறைவான பொழுதில் பல மாற்றங்கள் நிகழும் இக்காலத்தில் 4 மாதங்களுக்கு முன்னமே பிறப்பதால் லிபரல் பாளையம் குழந்தைகள் அடையப்போகும் நற்பயன்களை மனதிற்கொண்டு மன்னர் அறிவித்த இந்த திட்டம் தன்னிலிருந்து தொடங்குவது குறித்த பரவசத்தில் அவள் திளைத்திருந்தாள். 6 மாதமோ 6 வருஷமோ கால அளவு எதுவாயினும் கற்பம் தரிப்பது பெண்தான். ஆனாலும் அவஸ்தைப்படும் காலத்தின் அளவு குறைகிறதே என்று ஏதுமறியாளைப் போலவே நாட்டின் ஒவ்வொரு பெண்ணும் மன்னருக்கு மானசீகமாக நன்றி தெரிவித்தனர். சுண்டைக்காய் விற்பது முதல் சுடுகாட்டு சாம்பல் அள்ளுவது வரையான ஒப்பந்தங்கள் எதுவாயினும் மன்னரை நிழலன தொடரும் நண்பர்கள் இருவருக்கே என்பதுதான் அங்குள்ள நியதி. அதன்படி 128 பில்லியன் டாலர் முதலீட்டிலான இந்த ஃபாஸ்ட்ராக் டெலிவரி திட்ட ஒப்பந்தமும் அவர்களில் ஒருவரது மியோ நிறுவனத்திற்கே தரப்பட்டது. மேக் இன் லிபரல் பாளையம் லட்சணையுடன் இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன உயிர் நுட்பங்களை கொண்டு ஃபாஸ்ட்ராக் டெலிவரியை வடிவமைத்த மியோ புதிய மனிதர்களை படைக்கும் மன்னர் கடவுளாகிறார், நாமோ அவரது பக்தர்களாகிறோம் என்கிற விளம்பரத்துடன் களமிறங்கியது. கருத்தரிப்பது முதல் மியோவின் மருத்துவ கண்காணிப்பு வளையத்திற்குள் இருப்பதற்கு சம்மதிக்கும் பத்திரத்தில் கையொப்பமிட்ட முதலாவது பெண்ணான ஏதுமறியாள் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அந்த மருத்துவமனையை ஊடகத்தாரும் பாதுகாப்பு படையினரும் சுற்றி வளைத்திருந்தார்கள். பிரசவ அறைக்கு வெளியே பதற்றமாக நடமாடும் பாத்திரத்தை வகிக்க வேண்டியிருந்ததால் ஏதுமறியாளின் கணவனும் அவனுக்கு ஒத்தாசையாக உறவினர்கள் சிலரும் மட்டுமே மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். ஃபாஸ்ட்ராக் பிரசவத்தின் முக்கியத்துவம் கருதி குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் தனது உயர் அதிகாரிகளுடன் அங்கு வந்திருந்தது பலரையும் நெகிழச் செய்தது. அன்றாடம் எத்தனையோ ஊழல்களை செய்து முடித்தேயாக வேண்டிய வேலை பளுவுக்கிடையிலும் அவர் ஒரு குடிமகளின் பிரசவ நேரத்தில் இப்படி வந்து காத்திருக்கும் லைவ் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருந்தது. இந்த திட்டம் வெற்றி பெற்றால்தான் அடுத்தடுத்து பரிசீலனையில் இருக்கும் அல்ட்ரா ஸ்பீட் 5 மாத டெலிவரி, நானோ ஸ்பீட் 4 மாத டெலிவரி போன்ற திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்பதால் ஏதுமறியாலை விடவும் அதிகமான படபடப்புடன் தான் இருப்பதாக அவர் அளித்த பேட்டியும் மினிஸ்டர் வெயிட்டிங் என்கிற ஹேஷ்டேகுடன் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருந்தது. பக்கத்து நாடான இந்தியாவின் தலைசிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவரான பெரியார் பெண்கள் கர்ப்பப்பையை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்றார். மனித பிறப்பில் மகோன்னத பாய்ச்சலாக கர்ப்பகாலத்தை குறைக்கும் எமது அரசின் இம்முயற்சி பெரியாரின் வாக்கினை செயற்படுத்தும் முதற்படி என்று அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்த கருத்து கடும் சர்ச்சையை உருவாக்கியது. பெரியார் கர்ப்பப்பையை கத்தரித்து எரிய சொன்னதன் பொருள் வேறு என்றும் மியோபிடம் கையூட்டு வாங்கி கொண்டு இதுபோன்ற பிறப்பணு சோதனைகளை அனுமதிக்கும் மோசடிக்கு பெரியாரை துணைக்கு அழைக்கும் போக்கை அமைச்சர் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் கருப்பு கொடி காட்ட நினைத்தவர்களை அவ்வாறு நினைத்ததற்காகவே கைது செய்த காவலர்கள் அவர்களை ராஜவிரோத குற்றத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். இதனிடையே மருத்துவமனை தலைமை அதிகாரி அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை வெளியிட்டு வந்த மருத்துவ அறிக்கையை விதவிதமான தலைப்புகளுடன் முற்சேர்க்கை பிற்சேர்க்கைகளுடனும் ஒளிபரப்பிய ஊடகங்கள் நாட்டின் அதிமுக்கிய நிகழ்வாக ஏதுமறியாளின் பிரசவத்தை மாற்றிக்கொண்டிருந்தன. ஓர் அறிக்கைக்கும் மறு அறிக்கைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உடற்கூறு வல்லுநர்கள், மகப்பேறு மருத்துவர்கள், மானுடவியலாளர்கள், ஆல் டாபிக் அளந்தான்கள் என்று பல திறத்தாருக்கும் கர்ப்ப காலத்தை குறைக்கும் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பிரசவத்தின் சாதக பாதகங்கள் குறித்து நேரலையில் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒளிபரப்பு கூடத்திற்குள் திமுதிமுவென நுழைந்த காவலர்கள் அரசாங்கம் கொண்டு வரும் திட்டம் எதுவானாலும் ஏற்றுக்கொள்வதோடு நிறுத்தி கொள்ள வேண்டுமே அல்லாது ஆதரித்தோ எதிர்த்தோ இப்படி விவாதிப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் மீறினால் சட்டம் தன் கொடுமையை செய்யும் என்றும் மிரட்டிய காட்சியும் நேரலையில் ஒளிபரப்பாகியது. காவலர்களின் இந்த அத்துமீறலுக்கு எதிராக வீசிய கண்டன அலைக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அவர்கள் அங்கிருந்து வெளியேறியதை அடுத்து எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பினர். புரோகிதர் கணித்தருளிய புண்ணிய வேளையாம் காலை 10:59:41 குழந்தை பிறந்துவிட்டது என்கிற நற்செய்தியுடன் கூடிய கடைசி மருத்துவ அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நள்ளிரவை தாண்டியும் அறிக்கை வராததால் உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நாடு தத்தளித்தது. பிரசவ வழி எடுத்தும் தாமதமேன், இன்னும் தலை திரும்பவில்லையா, தாயும் செய்யும் நலமா என்று ஊடகங்கள் பல்வேறு யூகங்களோடு கேள்விகளை கிளப்பின. இவ்வளவு காலமும் 10 மாதம் பொறுத்திருக்க முடிந்த நாம் இப்போது சில மணி நேரம் கூட காத்திருக்க முடியாமல் ஏன் பொறுமையற்று போனோம் என்று சிலர் கூறிய புத்திமதி அங்கு யாருக்கும் தேவைப்படவில்லை. மருத்துவமனைக்கு வெளியே இருந்த ஏதுமறியாளின் உறவினர்களும் நண்பர்களும் தம்மை உள்ளே அனுப்பும்படி அமளியில் ஈடுபட ஆரம்பித்தனர். பராக்கு பார்க்க வந்திருந்தவர்களும் இவர்களோடு சேர்ந்து கொண்டதால் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவலர்கள் லேசான தடியடி நடத்தி பலரது மண்டையை உடைத்து காலை முறித்து கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஃபாஸ்ட் ட்ராக்கில் முதலாவது குழந்தை பிறந்தது என்கிற உயிர் நுட்ப சாதனையை உலகுக்கு அறிவிப்பதற்காக மன்னரே இங்கு தனி விமானத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் அதற்காகவே மருத்துவமனை நிர்வாகம் காலம் கடத்துவதாகவும் ஒரு தகவல் கசிந்தது. இதையடுத்து அமைச்சர்கள் பலரும் அங்கே வரத் தொடங்கிய சற்றைக்கெல்லாம் மருத்துவமனை மொட்டைமாடியில் மன்னரின் தனி விமானம் வந்திறங்கியது. தனி விமானம் என்பது பெயருக்குத்தான், ஆனால் மியோ நிறுவனரும் உடன் வந்திருந்தார். தனது 2 நண்பர்களில் ஒருவராவது உடன் வராமல் பாத்ரூம் போவதற்கும் கூட பழகியிருக்காத அந்த மன்னர் இந்த பிரசவத்தோடு நேரடி தொடர்புடைய மியோ நிறுவனரை இங்கு அழைத்து வந்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லை. மன்னருடனேயே வந்திருந்த செய்தியாளர்கள் அவர் விமானத்தை விட்டு இறங்கிய நொடியிலிருந்து நேரலை ஒளிபரப்பை தங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார்கள். மருத்துவமனைக்கு வெளியே பொருத்தப்பட்டிருந்த அகன்ற பெருந்துறைகளில் அவரது ஒவ்வொரு அசைவும் உடனுக்குடனே நேரடியாக ஒளிபரப்பாகியது. நாட்டு மக்கள் தொலைக்காட்சிகள் வழியாக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். மொட்டை மாடியிலிருந்து உள்ளுக்குள்ளேயே இறங்கி பிரசவ வார்டுக்குள் போன மன்னர் ஏதுமறியாளின் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார். பின் அவர் மருத்துவர்களை பார்த்து கட்டை விரலை பெருமிதத்தோடு உயர்த்தி காட்டினார். இதற்காகவே காத்திருந்த மருத்துவர்கள் வார்டுக்கு வெளியே சில நிமிடங்கள் காத்திருக்குமாறு மன்னரை பணிந்து வேண்டிக் கொண்டனர். வெளியே வந்த மன்னர் ஏதுமறியாளின் மாமனார் நாடுகாத்தானை கண்டதும் பாய்ந்தோடி கட்டி தழுவி அன்பை வெளிப்படுத்தினார். நீங்கள் நாடு திரும்புகிறப்ப நான் வெளியே போயிடுறேன், நான் திரும்புகிறப்ப நீங்கள் தலைமறைவாக ஓடி போயிடுறீங்க என்று பாசத்தோடு கடிந்து கொண்ட மன்னர், நாம் சந்தித்து எவ்வளவு நாளாச்சு என்று பெருமூச்செறிந்தார். நெகிழ்ந்து போன நாடுகாத்தான், ஓடுவதற்கு முன்னால் நம் அமைச்சர்கள் எல்லோருக்கும் முறையாக தெரிவிக்க முடிகிற என்னால் உங்களிடம் மட்டும் சொல்லிக்கொள்ள முடியாமல் போகிறதே என்கிற வருத்தம் எனக்கு எப்போதும் உண்டு. இன்று அந்த குறையும் தீர்ந்தது, நீங்கள் வந்தது என் பாக்கியம் என்றார். அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் போதே மருத்துவர்கள் புடைசூழ தாதியொருவர் பட்டுத்துகிலால் சுற்றப்பட்ட குழந்தையை ஏந்தி கொண்டு ஓட்டம் போல விரைந்து வந்தாள். மன்னர் எதிர்கொண்டோடி தாதியிடமிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டார். தாய் வயிற்று சூட்டின் கதகதப்பு கூட இன்னமும் தணிந்திராத ஒரு பச்சிளம் குழந்தை தனது கைகளில் இருப்பதை எண்ணி மன்னர் உணர்வு கொந்தளிப்புக்கு ஆளானார். பட்டத்தரசியோடு வாழாது போனதால் தவறவிட்ட இந்த அனுபவத்தை காலம் கடந்து இப்போதேனும் தனக்கு வாய்க்கச் செய்த, இன்னமும் முகம் கூட பார்க்காத அந்த குழந்தையின் மீது அவருக்கு பேரன்பு சுரந்தது. ஆர்வமும் பரபரப்பும் பெருமிதமும் பொங்க பிறந்தநாள் பரிசு பொதியை பிரிக்கும் சிறுவனின் பரவசத்தோடு குழந்தையை பார்க்க பட்டுத்துகிலை விளக்கினார். அந்த குழந்தை தலையில்லாமல் இருந்தது. குழந்தைக்கு பதிலாக தன்னிடம் தவறுதலாக வேறதையோ கொடுத்து விட்டார்களோ என்று பதற்றமும் அதிர்ச்சியும் அடைந்த மன்னர் சுதாரித்து மறைப்பதற்குள் அந்த காட்சி நேரலையாக உலகத்தின் பார்வைக்கு சென்றுவிட்டது. இது பற்றிய செய்திகள் மேலும் பரவாமல் தடுப்பதற்காக செயற்கைக்கோள் ஒளிபரப்புகளும் இணைய சேவையும் செல்போன் சேவையும் அதிரடியாக முடக்கப்பட்டன. மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. ஆனாலும் அதற்குள்ளாகவே அந்த மருத்துவமனையில் இறப்பவர்களுக்கு கால் இருக்காது, பிறப்பவர்களுக்கு தலை இருக்காது, நாட்டோட தலையை பார்க்க விரும்பாத குழந்தை தலை, முண்டத்தை காண வந்த முண்டம், ஃபாஸ்ட் ட்ராக் டெலிவரியில் தலையில்லை, நானோ டெலிவரியில் என்கிற மீம்ஸ்கள் சமூக வலைதளங்களில் பதிவேறி வைரலாகிவிட்டதை அறிந்து மன்னர் கடும் கோபமாகிவிட்டார். இப்படி துணிந்து எழுதுகிற யாரும் இன்னமும் இங்கு மிச்சம் இருக்கிறார்களா? அல்லது அண்டை நாடுகளில் அரசியல் தஞ்சம் புகுந்திருக்கும் தேச விரோதிகள் அங்கிருந்தபடியே இங்கு நடப்பதை உன்னிப்பாக கவனித்து மக்களை தூண்டிவிடுகிறார்களா என்கிற குழப்பமும் அவரை பிடித்தது. குழந்தை முகத்தை முதன் முதல்ல நான் தான் பார்க்கணும்னு சொன்னது உண்மைதான். அதுக்காக அந்த குழந்தை தலையோடு பிறந்திருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம கொண்டாந்து எங்கிட்ட தருவீங்களா என்று மருத்துவ குழுவை கடிந்து கொண்டார். தலையில்லாமல் குழந்தை பிறந்தது மற்றும் அது தொடர்பாக ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலைமை, தேஷ் விரோதிகளின் சீர்குலைவு வேலைகள் ஆகியவற்றை விசாரிப்பதற்காக விசாரணை ஆணையம் ஒன்றை அமைப்பதற்கான உத்தரவையும் அங்கிருந்தே பிறப்பித்த மன்னர் தாளாத உளைச்சலுடன் தலைநகருக்கு புறப்பட்டார். தலையில்லாத முண்டம் தேநீர் கடைக்கு வந்து டீ குடித்துவிட்டு போனது என்பதான வதந்திகளை உண்மையென நம்பி வீட்டு எரவாணத்தில் வேப்பிள்ளை கொத்தை செருகி வைத்த மக்கள் தலையின்றி ஒரு குழந்தை பிறந்திருக்கும் உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் திணறினர். இது ஏதோ கெடுங்காலத்தின் அறிகுறி என்ற அச்சம் நாடெங்கிலும் பரவி பரிகார பூசைகள் நடக்க தொடங்கின. கர்ப்பமுற்றிருந்த பெண்களோ தங்கள் குழந்தை எதது இல்லாமல் பிறக்கப் போகிறதோ என்கிற கவலையில் வாடினர். இது குறித்த உண்மையை அறிவியலாளர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஃபாஸ்ட் ட்ராக் டெலிவரி ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்து நார்மல் டெலிவரி மீட்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்ல நினைத்தவர்கள் பின் விளைவுகளுக்கு அஞ்சி கமுக்கமாயினர். இப்பத்தியில் கதைத்தன்மை இல்லை என்கிற கவலையில் அன்னந்தண்ணி ஆகாரமின்றி சாவதற்கு வாய்ப்புள்ள புனைவு தீவிரர்கள் நேரடியாக அடுத்த பத்திக்கு செல்லவும். இதற்கு முன் எங்காவது இப்படி தலையற்ற குழந்தை பிறந்திருக்கிறதா என்பதே உலகெங்கும் கூகுளில் அதிகமாக தேடப்படும் தகவலாக மாறிவிட்டிருந்தது. மனித உடம்பும் விலங்கின் தலையும் கொண்ட தெய்வங்கள் உலக நாகரிகங்கள் பலவற்றிலும் உண்டு. இப்படியான மாறுபாடு கொண்ட நாய்தன் மணிநாய் என்கிற மனிதனங்கள் வாழ்ந்திருப்பதற்கான தடயங்களை உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றாகிய தமிழில் வெளியான மீசை என்பது வெறும் மயிர் என்ற நாவலில் காண முடியும். அதே மொழியில் முண்டம் என்ற வசை சொல் புழக்கத்தில் இருப்பது ஏன்? தானே தனது தலையை கொய்து தாம்பாளத்தில் வைத்து காணிக்கை தரும் நவக்கண்டம் என்கிற வழக்கம் வீரயோக காலத்தில் இருந்திருக்கிறது. சின்னமுண்டா என்கிற திபெத்திய பௌத்த பிக்குனியின் பெயரே அவள் தலையில்லாதவள், முண்டமாக இருப்பவள் என்பதை குறிக்கிறது. பின்னாளில் சின்னமஸ்தா என்கிற தலையில்லாத காளியாக கேளை நாடான இந்தியாவில் வழிபடப்படுபவள் இவள்தானாம். தலையில்லாத உருவம் ஒன்று சூரியனை உயர்த்தி பிடித்திருக்கும் கற்பொறிப்பு எகிப்திய அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தலையில்லாதவன் எனும் பொருள்படும் ஆக்ஃபலோ என்ற சொல் கிரேக்க மொழியில் இருப்பதை கொண்டு கிரேக்க தொன்மத்திலும் தலையில்லாத தெய்வம் இருந்திருக்கும் என வாதிடுவோர் உண்டு. ஆனால் இதெல்லாம் அமானுஷ்யங்கள் பற்றியவை. மனிதர்கள் தலையின்றி பிறந்ததாகவோ இருந்ததாகவோ வரலாறில்லை. ஏதேதோ மாறுபாடுகளோடும் அவயங்கள் சிலதின்றியும் குழந்தைகள் அவ்வப்போது பிறந்து கொண்டுதான் இருக்கின்றன. தலை சிறுத்தும் பெருத்தும் கூட குழந்தைகள் பிறக்கின்றன. ஆனால் உலகத்தில் தலையே இல்லாமல் பிறந்த முதல் குழந்தை ஏதுமரியாளுடையதுதான். பிரசவ மயக்கம் தெளிந்த ஏதுமரியாள் தன் அருகில் தலையின்றி கிடத்தப்பட்டிருந்த குழந்தையைக் கண்டு அலறி துடித்தாள். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், ஆனால் எனது குழந்தையின் தலை எங்கே? மன்னரிடம் காட்டும் பரபரப்பில் வயிற்றை கிழித்த மருத்துவர்கள் கவனக்குறைவாக குழந்தையின் தலையை துண்டித்து விட்டார்களா? ஒருவேளை அப்படி துண்டான தலை வயிற்றுக்குள் கிடந்து உருண்டு தவிக்குமோ? பரிதவிப்பில் வயிற்றை தடவி தடவி பார்த்தாள். ஃபாஸ்ட்ராக் திட்டம் குழந்தை திரண்டு வளர்வதற்குரிய இயல்பான கால அவகாசத்தை கொடுக்காமல் துரிதப்படுத்தி தலை உருவாவதை தடுத்துவிட்டதா? இது குறை பிரசவத்தின் மற்றொரு வகையோ? அல்லது ஃபாஸ்ட்ராக்கில் இந்தளவில் தான் குழந்தை பிறக்குமா? யாரோ நடத்தி பார்க்க நினைத்த விபரீத சோதனைக்கு நானும் என் குழந்தையும் வெள்ளெளியாகி போனோமா? ஆற்றாமையும் அங்கலாய்ப்பும் நெட்டித்தள்ள குழந்தையை மாறோடு அணைத்து கொண்டாள். ஊட்டப்படாமல் நெறிக்கட்டி கிடந்த பால் அந்த அழுத்தத்தில் குழந்தையின் மீது பீறிட்டு வீணே வழிந்தது. அழுத பிள்ளைதான் பால் குடிக்குமாம். அழுவதற்கே வாயில்லாத என் குழந்தை எப்படி பால் குடிக்கப் போகிறது என்று நினைக்க நினைக்க அவளுக்கு துக்கம் பெருகியது. தலையில்லாமல் பிறந்த தனது குழந்தையை காட்சி பொருளாக்க வேண்டாம் என்று ஏதுமரியால் விடுத்த வேண்டுகோள் யார் காதிலும் விழவில்லை. செய்தியாளர்களும் குழந்தையை நேரில் காணும் ஆர்வத்தால் உந்தப்பட்டவர்களும் அங்கே வந்த வண்ணம் இருந்தனர். வருகிறவர்களின் கேள்விகளும் அவர்களது குத்தலான பேச்சுகளும் தலையில்லாத குழந்தையை எப்படி வளர்ப்பது என்கிற குழப்பமும் கூடி அவளையும் அவளது குடும்பத்தாரையும் வெகுவாக தொந்தரவு செய்தன. மன உளைச்சல் மிகுதியான ஒரு கட்டத்தில் குழந்தையை கொன்றுவிடலாமா என்று யோசித்தாள். ஆனால் கொள்வதற்கான யாதொரு அவசியமுமின்றி குழந்தையே பிணம் போலத்தான் கிடந்தது. விவிஜி குழந்தைக்கு தலையில்லாததை பார்த்த நொடியில் நீங்கள் காட்டின பதற்றம், உங்கள் முகத்தில் தெரிஞ்ச திகைப்பு, விசாரணை கமிஷனை அறிவித்த வேகம், அப்பப்பா நேரலையில் பார்த்துக்கிட்டு இருந்த உலகமே நம்பிடுச்சு உங்களை. உலகம் எங்கே நம்பிச்சு? அப்படி நம்பியிருந்தா நாம் இந்த கதிக்கு ஆளாகியிருப்போமா? கவலைப்படாதீங்க ஜி, ஏதாவது குறுக்கு வழியை கண்டுபிடிப்போம். அந்தால் சொல்கிற குறுக்கு வழியில் போய் போய் தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். நான் சொல்கிற குறுக்கு வழி என்னென்னா, நீதிமன்ற பணியாளர் சைலன்ஸ், ஹிட்லினி வகையரா, ஹிட்லினி வகையரா. ஃபாஸ்ட்ராக் டெலிவரி மூலம் அடுத்தடுத்து பிறந்த குழந்தைகளும் ஏதுமறியாளின் குழந்தையைப் போலவே தலையின்றி பிறந்ததால் ஆவேசம் கொண்ட மக்களை கொண்டு உருவான புதிய சாக்கியர் இயக்கம் விரிமார்பஞ்சி என்கிற ஹிட்லினியை வீழ்த்தி காக்கிய வம்சத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. புதிய சாக்கியர் ஆட்சி அமைத்த விசாரணை ஆணையத்தின் சம்மன் பேரில் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டு காத்திருந்த வேளையில் இப்படி உரையாடி கொண்டிருந்த ஹிட்லினி, அவரது தளபதி குமித்ஹோ, தொழிலதிபர்களாகிய நண்பர்கள் இருவர் ஆகிய நால்வரும் விசாரணை கூண்டில் ஏறி நின்றார்கள். அந்த ஹிட்லினி வகையரா நீதிபதி தூயாவிடம் கூட்டாக கொடுத்த வாக்குமூலம், தலை என்பது வெறும் தலையல்ல, எங்களுக்கு விரோதமாக மக்களை தயாரிக்கிற மூளை, கண், காது, வாய், நாக்கு அத்தனையும் அந்த தலையில்தான் இருக்கிறது என்பதை பார்க்கவே அச்சமாக இருந்தது. அதனால்தான் ஏதாவது ஒரு குற்றம் சாட்டி நாடு முழுக்க தலை வெட்டும் தண்டனையை அமல்படுத்தினோம். ஆனால் எத்தனை பேரின் தலையைத்தான் வெட்டுவது என்று ஒரு கட்டத்தில் சலிப்பாகி போனது. தலையை வெட்டுவதையே ஒரு வேலையாக பார்த்து கொண்டிருந்தால் மற்ற வேலைகள் தடைப்பட்டன. எனவே தலையே இல்லாமல் குழந்தைகளை பிறப்பித்து விட்டால் தலை வெட்டும் வேலை மிச்சம். ஆட்சிக்கும் ஆபத்திருக்காது என்கிற நினைப்பில் ஃபாஸ்ட்ராக் டெலிவரி திட்டத்தை கொண்டு வந்து மறைமுகமாக சோதித்து பார்த்தோம். எல்லாம் எங்கள் திட்டப்படி நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் இந்த புதிய சாக்கியர்கள் நேயர்கள் இதுவரை கேட்டது ஹிட்லினி சிறுகதை. எழுதியவர் ஆதவன் திச்சன்யா. 2018 டிசம்பர் விகடன் தடம் இதழில் இந்த சிறுகதை வெளியானது. இங்கு குறிப்பிடத்தக்கது.